இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புக்கு லைஃப் இன் ஃபைவ் சென்சஸ் அப்படிங்கிற ஒரு புக்கு. எழுதினவங்க வந்து கிரெச்சின் ரூபின் அப்படிங்கிறவங்க. இவங்க வந்து என்ன, இந்த புக்கு வந்து என்ன மாதிரி புக்கு அப்படின்னா, நம்ம மைண்ட்ஃபுல்னஸ்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம், ஒவ்வொரு விஷயத்தையும் முழு கவனத்தோட முழு இன்வால்மெண்ட்டோட ஒரு விஷயத்த பண்ணுறது. இது வந்து ஒரு பர்சனல் இம்ப்ரூவ்மெண்ட்னு வச்சுக்கலாம், இல்லை ஒரு சயின்ஸ் ட்ரிவன் எக்ஸ்ப்ளரேஷன்னு வச்சுக்கலாம். எப்படி நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாமே இருக்குது, இந்த ஃபைவ் சென்சஸ்னாலே நமக்கு தெரியும். நம்மளோட எல்லா சென்சஸுக்கு பார்க்கறது, ஸ்மெல் பண்ணுறது, டச்சை உணர்றது, நம்மளோட டேஸ்ட்டு, இந்த மாதிரி எல்லா சென்சஸோட பவர் என்ன, அதை நம்ம முழுசாக உபயோகப்படுத்துகிறோமா, அதை பற்றின நம்மளோட நினப்பு என்ன. நம்ம வந்து சில விஷயங்களை டேக் இட் ஃபார் கிராண்டட்னு சொல்லுவோம், அது இருக்கும்போது அதோட முக்கியத்துவம் நமக்கு தெரியாது, அது கடந்ததுக்கு அப்புறம்தான் அதோட முக்கியத்துவம் தெரியும். உதாரணமாக சொல்லணும்னா ஓஷோ சொல்லுவார், உன் கையில் ரெண்டு கைகளை வச்சு நீ அவ்வளோ வேலை பண்ணுற, நீ எவ்வளோ பண்ணுறனே உனக்கு தெரியாது, இன்றைக்காவது ஒரு நாள் கை வலி வரும்போது தான் நமக்கு அந்த கை எவ்வளோ உபயோகமாக இருந்ததுன்னு நமக்கு தெரியும். அது வரைக்கும் அதை நம்ம வந்து உபயோகப்படுத்திக்கிட்டே இருப்போமே தவிர அதை உணர மாட்டோம். அது மாதிரி தான் இந்த புக்கில் வந்து ரொம்ப அழகாக நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இதை வந்து ஒரு நிதானமாக நம்ம படிச்சுட்டு நம்ம இதிலேருந்து சில விஷயங்களை நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ணோன்னா இன்னும் ஒரு மீனிங்ஃபுல்லாக ஃபுல்ஃபில்மெண்ட்டோட வாழறதுக்கு இது வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த ஆத்தர் இருக்காங்கல்ல, ஒரு நாளைக்கு ஒரு ஐ டாக்டர்கிட்ட போகிறாங்க. அப்போது ஐ டாக்டர் வந்து இவங்க கிளம்பி செக்அப்லாம் பண்ணி எல்லாம் பண்ணிவிட்டு கிளம்பும்போது சொல்கிறாங்க, நீ வந்து ஞாபகம் வச்சுக்கோ உன்னோட அடுத்த செக்கப்பை, ஏன்னா உனக்கு ஒரு பெரிய ரிஸ்க் இருக்குது, உனக்கு டிட்டாச்சு ரெட்டினா எப்போ வேணாலும் ஆகலாம் அப்படிங்கிறாங்க. அதாவது ரெட்டினாங்கிற அந்த கண்ணில் இருக்கக்கூடிய ஒரு இது, எனி டைம் டிட்டாச் ஆகிடுச்சுன்னா பிளைண்டாக போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் இந்த கிரெச்சன் ரூபின் இருக்காங்க. அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இந்த கிரெட்டினா டிட்டாச் ஆச்சுன்னா பார்ட்லி அவங்க பிளைண்ட் ஆகலாம். இந்த வார்த்தையை கேட்ட உடனே சட்டுன்னு அவங்க முழிச்சுக்கிறாங்க. முழிச்சுக்கிறாங்கன்னா என்னென்னா, அப்போ தான் தன்னோட சென்சஸ்லாம் எப்படி இருக்குன்னு கவனமாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க சொல்கிறாங்க, ஆல் மை சென்சஸ் சீம் டு பி ஷார்பன் அப்படின்னு எழுதுகிறாங்க. அந்த க்ஷணத்துலேருந்து தன்னோட எல்லா உணர்வுகளும் ரொம்ப தீர்க்கமாக ஆச்சு அப்படிங்கிறாங்க. அப்போ தான் சொல்கிறாங்க, எத்தனை காலமாக எனக்கு என்னெல்லாம் வழங்கப்பட்டிருக்குங்கிறத நான் பார்க்காம இருந்திருக்கேனே, எத்தனை விதமான வண்ணங்கள் நம்மளை சுற்றி இருக்குது, எத்தனை விதமான சவுண்டு அந்த ஒலிகள் இருக்குது, எத்தனை விதமான ஃபீல் இருக்குது நம்மளை சுற்றி, இதெல்லாம் நம்ம பார்க்குறோமா அப்படிங்கிற சிந்தனை அந்த இடத்துல தான் அவங்களுக்கு வருது. இனிமேல் நம்ம மாறணும் அப்படின்னு சொல்லி மாறுறாங்க. அதை பற்றின புக்கு தான் இந்த புக்கு, லைஃப் இன் ஃபைவ் சென்சஸ் அப்படிங்கிற இந்த புக்கு. நியூயார்க் டைமில் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் செல்லர் புக்கு. இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க என்னெல்லாம் உணர்ந்தாங்களோ அதை சயின்ஸு லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தோடையும் கலந்து இதை புக்கை எழுதியிருக்காங்க. முக்கியமாக எதுக்காக இந்த புக் எழுதியிருக்காங்கன்னா, நம்ம எல்லோரும் மைண்ட்ஃபுல்லாக இருக்கணும், நம்ம இந்த ப்ரெசண்ட்டில் நம்ம வாழறதே கிடையாது. இப்போ எல்லாம் வந்து ஒரு கேட்ஜெட்டை வச்சுட்டு, இல்லை ஏதோ ஒரு ஃபோன் பேசிட்டு, இல்லாட்டி சுற்றி இருக்கிற ஒரு ப்ரெஷர்லேயே நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். நம்ம நிஜமாகவே நம்மளை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் அனுபவிக்கிறோமா, பார்க்குறோமா, அதுக்குள்ளே நம்ம இருக்கோமா, நம்ம லைஃப்பில் வந்து எங்கேஜ்டாக இருக்கோமா அப்படிங்கிறதெல்லாம் கேட்குறாங்க. இந்த மாதிரி இந்த புக்கில் நிறைய விஷயங்கள் இருக்குது. முக்கியமாக சில பாயிண்ட்ஸை மட்டும் நான் இங்கே ஷேர் பண்ணுறேன். சைட் மைட் பி அவர் மோஸ்ட் அண்டர் வேல்யூட் சென்ஸ் அண்ட் தெர் ஆர் ஃபைவ் வேஸ் வி கேன் ஃபிக்ஸ் இட் அப்படிங்கிறாங்க. நம்ம டெய்லி தூங்கி எழுந்தவுடனே பார்க்குறோம்ல, பார்க்குறோம், எல்லாத்தையும் பார்க்குறோம். திருப்பி ராத்திரி தூங்குற வரைக்குமோ, இல்லை நடுவில் ஏதாவது நாப் எடுக்கிற வரைக்குமோ இந்த கண்ணை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த கண்ணுங்கிறது ஒன்று இருக்குங்கிறதே நமக்கு மறந்துடுது, என்னமோ இது வந்து டீஃபால்ட்டாக நமக்கு இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இவங்க அதை தான் சொல்ல வராங்க. ஒரு ரைட்டராக இவங்க வேலையை இவங்க நிறைய என்ஜாய் பண்ணால் கூட, வேறு ஏதோ வியாதி வருது, ஆர்த்ரைட்டிஸ் மாதிரியோ இல்லை ஏதோ ஒரு வியாதி வந்தால் கூட அவங்களுக்கு வந்து அது ஒன்றும் பெருசாக பாதிக்காது. ஆனால் இவங்களுக்கு வந்து கண்ணில் ப்ராப்ளம் இருக்குதுன்னு டாக்டர் சொல்லும்போது அது எவ்வளோ பெரிய பாதிப்பு அப்படிங்கிறது அந்த இடத்துல தான் அவங்களுக்கு ஆரம்பிக்குது. ஏன்னா இருக்கிற சென்சஸ்லேயே தன்னோட கண் எவ்வளோ முக்கியம், இந்த கண்ணை வச்சு தானே நம்ம வாழ்க்கையே இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதிலிருந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க கண்ணை எப்பெல்லாம் ரெஸ்ட் கொடுக்க முடியுமோ ரெஸ்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. கண்ணை ரொம்ப மதிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த வார்த்தையை சொல்லும்போது ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். இருந்தாலும் நமக்கு கொடுக்கப்பட்ட நம்மளோட சென்சஸ் வந்து நம்ம எவ்வளோ அப்யூஸ் பண்ணுறோங்கிறது அப்போ தான் தெரியும். கண்ணை வந்து ரெஸ்ட் கொடுக்குறாங்க. அந்த கண் எவ்வளோ நமக்கு உபயோகமாக இருக்குதுன்னு மனசார நினச்சி அதை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சரி, எப்படி இந்த கண்ணை யூஸ் பண்ணணுங்கிறதுக்கு, இப்போது நம்ம ஒரு விலை மதிக்கத்தக்க முடியாத விஷயங்கள் நமக்குள்ளேயே இருக்குது. ஆனால் நம்ம ஒரு சாதாரண ஒரு பொருளுக்கு எவ்வளோ அக்கறை கொடுக்குறோம். நம்ம ஒரு காஸ்ட்லியான ஒரு கேட்ஜெட் வாங்கினோம்னா, ஒன்றும் வேண்டாம், ஃபோனு, நம்ம வச்சுருக்கிற ஃபோனை நம்ம எப்படி பாதுகாக்கிறோம்? ஏன்னா ஃபோன் இல்லைன்னா நம்மளால் இருக்க முடியலங்கிறதுனால கரெக்டாக சார்ஜ் போடுவோம், பத்திரமாக வச்சுப்போம், கீழே போட்டால் கூட அதை சரி பண்ணி வச்சுப்போம். ஒரு கேட்ஜெட், ஒரு 25,000 ரூபாய் 30,000 ரூபாய்க்கு வாங்குகிற ஒரு கேட்ஜெட்டையே நம்ம அப்படி பார்க்கும்போது நமக்கு இயற்கையாக இருக்கக்கூடிய நம்மளோட சென்சஸை நம்ம எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுலாம் இதில் ஒவ்வொன்றா சொல்லிகிட்ருக்கார். இதில் விஷுவல் ஹோம்ஒர்க் அப்படின்னு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு சொல்கிறாங்க. அதாவது உன்னோட கண்ணுக்கு ஒரு பயிற்சி, நீ சட்டுன்னு எத்தனை விதமான ஏதாவது ஒரு படத்தை பார்த்தா, ஏதாவது ஒரு 5 விஷயங்கள் அதில் நோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா அந்த படத்தை பாரு, ஒரு பெயிண்டிங்கை பார்க்கும்போது. அதே மாதிரி இங்கேருந்து நீ ஒரு வாக் போகிறேன்னா எல்லா சர்க்குலர் ஷேப் ஆப்ஜெக்டையும் உன்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியுமா அப்படின்னு மைண்டில் ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்துக்கோ. கடகடன்னு பாரு, உன்னை சுற்றி இருக்கிற உன் தெருவில் முதல் நடக்க ஆரம்பி, உன் தெருவில் என்னெல்லாம் இருக்குன்னு ஒன்று ஒன்றா நோட்டீஸ் பண்ணு அப்படிங்கிறாங்க. அதாவது இதை விஷுவல் ஹோம்ஒர்க்குங்கிறாங்க. இந்த அளவுக்கு கூட நம்ம அப்சர்வ் பண்ணாமல் பார்க்காம வாழ்க்கையில் ஓடிக்கிட்டு இருக்கோங்கிறது தான் உண்மை. அடுத்தது ஸ்பாட்டிங் நியூ டீட்டெயில்ஸ் இன் ஃபெமிலியர் சைட்ஸ் அப்படிங்கிறாங்க. நம்ம தினமும் சில விஷயங்களை பார்ப்போம், அதான் அது மனசில் பதியவே பதியாது. ஏன்னா நம்ம வந்து சில விஷயங்களை வெறும் பார்க்குறோம். அதாவது லுக்கிங் வேற சீயிங் வேற அப்படிங்கிறாங்க. உதாரணமாக உன்னோட ஹஸ்பண்டோ இல்லை உன்னோட ஒய்ஃபோ அவங்க முகம் சமீப நாட்களில் எப்படி மாறியிருக்கு, ஆரம்ப காலத்தில் அவங்கள கல்யாணம் பண்ணினதுலேருந்து இப்போ வரைக்கும் நீ பார்த்தேன்னா எவ்வளோ சேஞ்சஸ் இருக்குது, உன் குழந்தைகளோட முகத்தில் எவ்வளோ சேஞ்சஸ் இருக்குது, இதெல்லாம் நீ நோட்டீஸ் பண்ணியிருக்கியா? உன்னோட வீட்டில் இருக்கிற ஒரு கார்பெட்டை போட்டிருந்தாலோ இல்லை ஒரு கப்போர்டு வச்சுருந்தாலோ அது எப்படி மாறி இருக்கு, அதில் என்னெல்லாம் இருக்குன்னு நீ கவனமாக பார்த்துருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. 3வது பாயிண்ட்டு பே அட்டென்ஷன் டு கலர்ஸ் அப்படிங்கிறார். நமக்கு என்ன கலர் பிடிக்கும், ஏன் அந்த கலர் பிடிக்குது, நம்மளை சுற்றி எத்தனை கலர்ஸை நம்ம டெய்லி பார்க்குறோம், ஒவ்வொரு கலரை பற்றியும் உனக்கு என்ன அபிப்பிராயம் இருக்குது, இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பாரு அப்படிங்கிறாங்க. இது வந்து ஒரு செல்ஃப் அவேர்னஸ்ஸை நமக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் அப்படிங்கிறாங்க. லுக்கிங் அட் த சேம் திங் மோர் தேன் ஒன்ஸ் அப்படிங்கிறாங்க. சில காட்சிகள் நம்ம மனசில் ரொம்ப பசுமையாக பதியும். நம்ம ஆஃபீஸ்லேருந்து கதவை திறந்து வெளியில் பார்க்கும்போது ஒரு அழகான மரம் நமக்கு பிடிக்குமா இருக்கும், ஆனால் அதுக்கப்புறம் அதை நம்ம மறந்துகிட்டே ஓடிக்கிட்டே இருப்போம். சில காட்சிகள் நமக்கு ரொம்ப பிடிச்சதுனாக்கா அதை திருப்பி திருப்பி பார்த்துக்கிட்டே இருக்க சொல்கிறாங்க. ஒன்று இருக்கிற இடத்துலேருந்து பக்கத்தில் ஏதாவது முக்கியமான பிளேஸ் இருந்தால் அதை போய் பார்க்க சொல்கிறாங்க. அப்புறம் ஃபோனை வந்து உன் ஃபோனில் இருக்கிற அந்த கலர்ஃபுல்லாக பிரைட்டாக உங்கள் ஃபோனை வச்சுருந்தீங்கன்னா அதோட கிரே ஸ்கேலை மாற்று. ஏன்னா நீ அடிக்கடி ஃபோனை எடுக்கிறதுக்கு ஒரே காரணம் அது ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால, அதை வந்து ஒரு டல் ஃபோனாக மாற்றிட்டேன்னா கொஞ்சம் நீ ஃபோனை விட்டு விலகி வருவ அப்படிங்கிறதையும் அவங்க சொல்கிறாங்க. இந்த விஷயம்லாம் கண்ணை உணர்றதுக்கு உண்டான பயிற்சிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த முக்கியமான பாயிண்ட்டு, மோஸ்ட் ஆஃப் அஸ் ஆர் பேட் அட் ஸ்மெல்லிங் பட் தேர் ஆர் 3 சிம்பிள் எக்ஸசைஸ் வி கேன் யூஸ் டு ட்ரெயின் அவர் நோஸ் அப்படிங்கிறாங்க. நம்மளோட வாசனைங்கிற அந்த சென்ஸை நம்ம ரொம்பலாம் யூஸ் பண்ணுறதில்ல. நம்ம ஒரு ஸ்பூன் ஏதாவது சாப்பிட்றோம்னா கூட அதை முதல் மோந்து பார்க்குறோமா, வேகமாக சாப்பிட்டுட்டு ஓடுறோம். சில சமயம் சில விஷயங்கள் வந்து வாசனையாக இருக்கிறதுனாலே நமக்கு அட்ராக்ட் பண்ணும். ஒரு பேக்கரியை கடந்து போனோன்னா எவ்வளோ வாசனையாக இருக்கும், உடனே சாப்பிடணும்னு தூண்டும். அது மாதிரி நம்ம ஆனால் வந்து நம்ம எல்லா விஷயத்தையும் நல்லா முகர்த்து பார்த்து எந்த விஷயத்தையும் பண்ணுறது கிடையாது. ஒரு ஜூஸ் குடித்தோம்னா அதில் எங்கே அந்த ஃப்ரூட் ஃப்ளேவர் இருக்குன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோமா அப்படின்னா கிடையாது, வேகமாக குடிச்சிருவோம். இவங்க வந்து எல்லா சென்ஸையும் மாஸ்டர் பண்ண சொல்கிறாங்க. அப்படி மாஸ்டர் பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்ம இந்த ப்ரெசண்ட்டாக இருப்போம். லிவிங் இன் ப்ரெசண்ட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, எங்கேயும் கனவு காண்டுக்கிட்டு இருக்காமல் பழசை பற்றி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காமல் இல்லை இனிமேல் வரப்போகிறத நினச்சி கவலைப்படாமல் இந்த ஃபைவ் சென்சஸை யூஸ் பண்ணும்போது இப்போ என்ன நடக்குதோ அது மட்டும்தான் நம்ம முன்னாடி இருக்கும். இது வந்து ஸ்பிரிச்சுவலாகவும் இது ரொம்ப முக்கியமானது. ஆர்டர்ஸ் ஆஃப் ஃப்ளீட்டிங்கிறாங்க, வாசனை வந்து வேகமாக கடந்து போய்கிட்டே இருக்கும். இப்போது நம்ம ஒரு விஷுவலாக பார்க்குறத கூட கொஞ்ச நேரம் ஒரு இடத்துல நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கலாம், ஆனால் வாசனை அப்படி கிடையாது, நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. இது வரைக்கும் அதை நம்ம யோசிச்சுருக்கோமா, வாசனை நம்மளை கடந்து போய்கிட்டே இருக்கும். இதுக்கும் அவங்க மூணு டிப்ஸு சொல்கிறாங்க. வாசனைகளை முகர்ந்து பார்க்குறத ஒரு பயிற்சியாக சொல்கிறாங்க. லிங்கர் ஆன் ஸ்மெல்ஸ் டு எஜுகேட் யுவர் நோஸ் அப்படிங்கிறாங்க. டெய்லி ஒரு காலையில் ஒரு காஃபி குடிக்கிறேன்னா காஃபியை முத முகர்ந்து பார்த்துருக்கியா, இது எவ்வளோ வாசனையாக இருக்குன்னு யோசிச்சிருக்கியா, நீ ரெகுலராக உன்னோட அந்த ஸ்மெல் அப்படி தான் இருக்கா, எங்கெல்லாம் காஃபி ஸ்மெல் வந்தால் நீ வந்து அது உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு நிறைய விஷயங்கள் யோசிக்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, வீட்டில் ஒரு நல்ல ஸ்மெல் இருக்கணுங்கிறாங்க. ஆக்டிவ்லி ஷேப் த ஸ்மெல் ஆஃப் யுவர் ஹோம் அப்படிங்கிறாங்க. நம்ம வீட்டிலலாம் பூஜை பண்ணோம்னா ஊதுபத்தி ஏற்றி வைப்போம், சாம்பிராணி போடுவோம். அது வந்து வீட்டையே வந்து இந்த பாசிட்டிவிட்டி ஒன்று அப்படியே சுற்றி நல்ல வாசனைகள் இருந்தால் நம்ம வந்து நல்ல ஃபீல் பண்ணுவோம். அது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறாங்க. பிக் எ சிக்னேச்சர் சென்ட் அப்படிங்கிறாங்க. நம்ம பர்ஃப்யூம் கடைக்கு போனால் நிறைய விதமான வாசனை திரவியங்கள் இருக்கும். ஒன்று ஒன்றா நம்ம மோந்து பார்த்து நமக்கு பிடிச்சதை நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அந்த ஸ்மெல் என்ன பண்ணும் அப்படிங்கிறாங்கன்னா, இவங்க வந்து ஒருத்தரை பற்றி சொல்கிறாங்க, அவர் எவ்ரி மூணு மாதத்துக்கு ஒரு பர்ஃப்யூம் வாங்குவாராம். அந்த பர்ஃப்யூமை நல்லா யூஸ் பண்ணுவாராம். அந்த மூணு மாதத்தில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்கு இல்லையா வாழ்க்கையில், ஒருத்தரை சந்திக்கிறதோ பேசுகிறது எல்லாம், இதெல்லாம் அவருக்கு அந்த ஸ்மெல் மூலமாக தான் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகும். அதுக்கப்புறமா அவருக்கு ஏதாவது பழைய ஞாபகங்களை பற்றி யோசிக்கணுன்னா திருப்பியும் அதே பெர்ஃப்யூம் வாங்கி யூஸ் பண்ணால் அந்த மெமரிஸ்லாம் அவருக்கு அழகாக வருமா. அது என்னமோ அந்த பர்ஃப்யூமோட தான் அவருக்கு அவளோட வாழ்க்கையில் முக்கியமான நிகழ்வுகளை கனெக்ட் பண்ணிக்கிறார். இது மாதிரி நமக்கு கூட இருக்கும், நமக்கு சில ஊதுபத்தி வாசனைகள் சில பர்ஃப்யூம் வாசனைகள் யாரையாவது ஞாபகப்படுத்தும், எந்த சம்பவத்தையாவது நமக்கு ஞாபகப்படுத்தும். அது மாதிரி ஆனால் நம்ம இதெல்லாம் வந்து வேகமாக கடந்து போகிறோம். இப்படி கடந்து போகாமல் எல்லாத்தையும் நீ கவனமாக பாருங்கிறாங்க இந்த புக்கில். டச் கனெக்ட்ஸ் அஸ் டு அவர் செல்ஸ் த வேர்ல்ட் அண்ட் அதர்ஸ் அண்ட் வி கேன் டூ ஃபோர் திங்ஸ் டு கெட் த மோஸ்ட் அவுட் ஆஃப் இட் அப்படிங்கிறாங்க. டச்சுங்கிறது ஒன் ஆஃப் த சென்ஸ் இல்லையா, அது வந்து எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறாங்க. ஸ்டடீஸில் வந்து இந்த ஸ்கின்ங்கிறது தான் பெரிய ஆர்கன். ஏன்னா நம்மளோட உடம்பில் கண் ஒரு போர்ஷனில் இருக்குது, ஒவ்வொன்றும் எவ்வளோ அழகாக இருக்குங்கிறத நம்ம யோசிக்கணும். அதோட உபயோகம் நமக்கு எப்படி இருக்குது, ஒரு மெஷின் வாங்கினா கூட அது வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் ஒர்க் பண்ணுது நம்ம பண்ணுற மெஷின்ஸ்லாம். அதுக்கப்புறம் அதுக்கு வந்து அவ்வளோதான், ரொம்ப நாள் ஆச்சு பழசாயிடுச்சுங்கிறோம். ஆனால் நம்மளோட உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டும் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது, அதை நம்ம சரியாக உபயோகப்படுத்துகிறோமா. சோஷியலாகவும் இமோஷ்னலாகவும் நம்ம கூடவே இருக்குது. இந்த ஸ்கின்ங்கிறது அவ்வளோ முக்கியம். ஸ்கின் வந்து அதோட உணர்தல்ங்கிறது டச் மூலமாக தான். இப்போ நம்ம புதுசாக ஃப்ரெண்ட்ஸை பார்த்தோம்னா ஹேண்ட்ஷேக் பண்ணுறோம். நம்மளோட அன்பை நம்மளோட டச் மூலமாக தான் எல்லாருக்கும் கடத்துகிறோம். இவங்க வந்து அந்த டச்சுங்கிறத உணர்றதுக்கு நிறைய விஷயங்கள் சொல்கிறார். யூஸ் ப்ராப்ஸ் டு ஸ்டே காம் அண்ட் ஸ்ட்ரெஸ்டுங்கிறாங்க. இப்போலாம் நம்ம வந்து ஒரு பால் கொடுக்குறாங்களே, ஸ்ட்ரெஸ் ஆச்சுன்னா அதை அப்படியே டச் பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. அப்புறம் சில சமயம் நம்ம வார்ம் காஃபி மகை கையில் வச்சுக்கிட்டா கூட அது நம்மளை வந்து ரொம்ப, ஏன் காஃபி ஷாப்லாம் ரொம்ப பாப்புலர் ஆகுது அப்படின்னா, நம்ம ஒருத்தரை மீட் பண்ணும்போது டக்குன்னு போய் நம்ம அவங்கள கையெல்லாம் குளிக்கிறோம், கை குளிக்கிறதோட சரி, பட் நமக்கு வந்து அதை தாண்டி ஒரு சென்சஸ் வந்து நமக்கு ஆக்டிவாக இருந்தால் தான் அந்த மீட்டிங் மீனிங்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஒரு காஃபி மக் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கையில் ஹோல்டு பண்ணும்போது நமக்கு வந்து அந்த டச்சானது நம்மளை இன்னும் வந்து நெருக்கமாக ஒருத்தர்கிட்ட பேச வைக்கும். அதெல்லாம் வந்து சைக்கலாஜிக்கலாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஈவன் பப்ளிக்கில் பேசும்போது, ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங்கில் மைக்கை கையில் பிடிச்சிட்டு பேசும்போது நம்மளோட ஸ்டேஜ் ஃபியர் இன்னும் குறையும். ஸோ இது மாதிரி நிறைய டிப்ஸை சொல்கிறாங்க. அடுத்த பாயிண்ட்டு ஸ்விம் அப்படிங்கிறாங்க. கம்ப்ளீட்டாக நம்மளோட உடம்ப தண்ணிக்குள்ளே முக்கும்போது அந்த தண்ணியோட டச் இருக்குல்ல, அது ரொம்ப நம்மளை ஹீல் பண்ணுங்கிறாங்க. அதை அடிக்கடி ரிப்பீட் பண்ணிகிட்டே இருங்க அப்படிங்கிறாங்க. ப்ராக்டிஸ் எம்பாடிட் காக்னிஷன் அப்படிங்கிறாங்க. அதாவது எம்பாடிட் காக்னிஷன்னா என்னென்னா, உன்னோட முழு உடம்பையும் ஒரு யோசனை, ஒரு க்ரியேட்டிவிட்டி அப்படிங்கிற மாதிரி, அதாவது பிரெயின் மட்டும் க்ரியேட்டிவிட்டி, பிரெயின் மட்டும் யோசிக்கலை, உன்னோட எல்லா சென்சஸும் யோசிக்குதுங்கிறாங்க. அதை எப்படி உணர முடியும்னா, இப்போ நம்ம ஒரு கேம் விளையாடினோம் அப்படின்னா, இப்போ ஷட்டில் விளையாடுறோம் அப்படின்னா, நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியோடு சேர்ந்து தான் மைண்ட் ஒர்க் பண்ணும். ஆக்சுவலாக நம்ம அப்படி தான், நம்ம ஏதோ பிரெயின் மட்டும்தான் வேலை செய்யுதுன்னு நினைக்கிறோம், முழு பாடியும் இயங்குது. அதே மாதிரி நம்ம நடந்துக்கிட்டே படிப்போம், மனப்பாடம் பண்ணுவோம். அதெல்லாம் வந்து இந்த அதெல்லாம் ஒரு ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறாங்க, அந்த 5 சென்சஸும் இன்வால்வ் ஆகிறதுக்கு. அப்புறம் கீப் எ டெய்ல்ஸ்மேன்கிறாங்க. நம்ம ராசிக்கல் அதெல்லாம் சொல்கிறோங்கள, அது எப்பயும் உன் பக்கத்துலேயே வச்சுக்கோ. அதை தொடும்போது உனக்கு வந்து அந்த டச் இருக்கு இல்லையா, அது வந்து உனக்கு பெரிய கான்ஃபிடென்ட் கொடுக்கும். இதெல்லாம் வந்து சாதாரணமாக பார்க்காதீங்க அப்படிங்கிறாங்க. நாட் எவ்ரி திங் இம்பார்ட்டன்ட் இன் லைஃப் கேன் பி டச்ட், பட் டச் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ஃபுல்லி எக்ஸ்பீரியன்ஸ் லைஃப் அப்படிங்கிறாங்க. ஆக உன்னோட சென்சஸ் எல்லாத்தையும் கவனமாக பார்த்து அதை வந்து முழுசாக உணரணும் அப்படிங்கிறது தான் இந்த புக்கோட சாராம்சம். அதுக்கு பலவிதமான எக்ஸாம்பிள்ஸு, பலவிதமான பாயிண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. நிஜமாகவே இந்த மைண்ட்ஃபுல்னஸ் இப்போ இருக்கிற காலத்துக்கு ரொம்ப தேவை. ஏன்னா நம்ம குழந்தைங்களே வீட்டில் வளர்ந்துட்டு இருப்பாங்க, திடீர்னு பார்க்கும்போது இவ்வளோ பெருசாகிட்டாங்க, திடீர்னு அவங்க வெளியில் போயாச்சு அப்படின்னு தோணும். இப்போ தான் எல்கேஜி சேர்த்த மாதிரி இருக்கும். நம்ம அந்த குழந்தைங்களோட நிஜமாகவே விளையாடினோம்னா நிறைய நல்ல மொமெண்ட்ஸ் இருக்கும், ஆனால் நமக்கு மெமரியில் ரொம்ப கம்மியாக ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். ஏன்னா நம்ம அந்த 5 சென்சஸை முழுசாக யூஸ் பண்ணாததுனால நமக்கு எல்லாத்தையுமே வந்து ஒரு நினைவில் வச்சுக்கிறது சில சமயம் நம்ம கடந்து போயிடுவோம், எல்லாத்தையுமே வேகமாக கடந்து போன மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்மளோட உடம்புல ஏதோ ஒரு பார்ட்டில் ஏதோ ஒரு குறைகள் வரும்போது தான் அந்த பார்ட்டை எவ்வளோ நமக்கு உபயோகமாக இருந்ததுன்னு தெரியும். அந்த மாதிரி ரிக்ரெட்லாம் இல்லாமல் நம்ம அதை நல்லா போஷித்தோன்னா, அதை நல்லா கவனித்தோன்னா ஆரோக்கியமாகவும் இருக்கும், நம்மளும் முழுசாக வாழ்வோங்கிறது தான் இந்த புக்கோட சாராம்சம். நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புக்கு, அவசியம் படிக்க வேண்டிய புக்கு. தேங்க்யூ.